திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் புரந்தரன் மாலையன் உசலிட்டு ஓலமிட்டு இன்னும் பூகல் அரிதாய் இறந்திறந்தழைப்ப என்னுயிராண்டல கோவினுக்கு என் செயவல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நீரந்தும் வரந்தில பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு 9 திருமுறை அருளிய 9 ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களை பணிந்து போற்றிக் கொண்டு ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற பெருநோக்கோடு அருமையான நிகழ்வுகளை தினந்தோறும் சளைக்காமல் நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே தினம் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இன்று நம்முடைய சேந்தனார், அதுல 9 ஆசிரியர்கள் ஒருவர் அன்னைக்கு பார்த்தோம். இன்று அவருடைய வரலாற்றை சிந்தித்து அவருடைய பாடல்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். திருவெண்காட்டுக்கு அருகில நாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தோன்றியவர் சேந்தனார். இவர் பட்டினத்தடிகளோட தலைமை கணக்கராக பணியாற்றியவர். அவரோட கட்டளைப்படி பட்டினத்தடிகள் வந்து எல்லாம் வேண்டாம்னு திறந்துடுறாரு இல்லையா, அதனால அவர் ஒரு கட்டளை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கருவூலத்தை திறந்து அதுல இருக்க எல்லாத்தையும் யார் யார் எப்படி விரும்பினாங்களோ அப்படி கொடுத்துடணும்னு. அது அவருடைய பையன் வந்து காதற்ற ஊசியும் வாராது கான் கடைபிடிக்குன்னு சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் வெறுத்து துறவு நிலைக்கு போறாரு. அதனால அவர் அப்படி சொன்னபடி இவர் என்ன பண்றாரு, அதை எல்லாரும் அள்ளிட்டு போகும்படியா செஞ்சார். இத எல்லாரும் அந்த நேரத்துல சோழ நாட்டை ஆண்ட மன்னன்கிட்ட போய் இப்படி முறையிடுறாங்க. யாரு? பட்டினத்தடிகளோட சுற்றத்தார்கள் எல்லாம். உடனே சோழ மன்னன் கூப்பிட்டு பட்டினத்தடிகளை சிறையில் இடும்படி ஆணை பிறப்பிக்கிறான். மத்தளை தயிருண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டுவென் காட்டுளானே அப்படின்னு பட்டினத்தடிகள் இவருக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. இதையெல்லாம் எடுத்து விளம்பியதற்காக சேந்தனாரை மன்னன் வந்து சிறையில் அடைக்க சேந்தனார் அந்த சிறையிலிருந்து வெளிவரும் பொருட்டு பட்டினத்தடிகள் இந்த பாடலை பாடுகின்றார், இறைவனை வேண்டுகிறார். அந்த நிலையில அந்த பட்டினத்தடிகள் இறைவன்கிட்ட விண்ணப்பித்ததுனால இறையருளால அந்த சிறையிலிருந்து சேந்தனார் வந்து விடுதலை பெறுகிறார். அப்புறம் மனைவி மக்களோட பட்டினத்தடிகளோட அறிவுரைப்படி தில்லையம்பதிக்கு போய் விறகு வெட்டி விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நாள்தோறும் விறகு விற்ற பொருள் இருந்து வரக்கூடிய பொருள்ல இருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக செய்து கொண்டு வந்திருந்தார். மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இவரோட வீட்டுக்கு நடராஜ பெருமானே சிவனடியார வந்திருக்கார். அது இவருக்கு முதல்ல தெரியல. அவர் வந்து இவரோ அங்க ஒரு தொடர்ந்த மழையில இவரே பசியில வாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல மாவு மட்டும் இருந்துதான். அந்த மாவை வச்சுட்டு ஒரு களி மாதிரி செய்து கொண்டு யாராவது ஒரு சிவனடியார் வந்தா கொடுப்போன்னு இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அப்ப ஒரு முதுமை பருவமுடைய அடியார் மாதிரி சிவபெருமான் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, ஐயா எங்க வீட்டுல இன்று களிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை களிப்போடு வாங்கி உண்ட சிவபெருமான் சேந்தனாருடைய சிவபக்தியை உலகம் முழுவதும் உணரும்படி செய்கின்றார். அப்ப எப்படி உணரும்படி செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டு முடித்து எழும் பொழுது தொடர்ந்து மழை இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் களி இருந்தா எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் சுவாமி இப்படி கேட்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பண்றதுக்கு, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு அதையும் முடிஞ்சு வாங்கிக்கிட்டார். ஒரு பழைய கந்தையில முடிஞ்சு வாங்கிக்கிட்டு பொன்னம்பலத்துக்கு போயாச்சு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இத வந்து கோயில் திருப்பணியர் விருத்தத்துல சொல்றாரு, செம்பன் அம்பலத்து வேந்தன் தனக்கு ஆகியதே அப்படிங்கிற கோயில் திருப்பணியர் விருத்தத்துல இந்த வரலாறு புறம் இருக்கு. அதை நீங்க 11 திருமுறையில எடுத்து பார்த்துக்கிடலாம். மேலும் நம்முடைய சிவஞான சுவாமிகள் ஆதீன திருவாவூர்துறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர், அவர் வந்து சேந்தனார் வந்து நடராஜ பெருமானுக்கு இப்படி களி கொடுத்தத வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படிங்கிற ஒரு வரியின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சமயம் வந்து அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, காலையில வந்து இவங்க எல்லாம் கோயில் திறக்கிறாங்களாம், சுவாமி மேல புற இப்படி ஏதோ இருக்கு, நேத்து நம்ம இது மாதிரி ஒரு பொருள் நிவேதனம் பண்ணலையே, இது எப்படி சுவாமி மேல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுவாமி வந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை இன்னொரு வகையில எப்படி இவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்போதும் ஒரு மன்னன் வந்து பதிவாக இவர் நடத்தக்கூடிய அந்த தில்லு அந்த கூத்து இருக்குல்லையே, அந்த திருச்சிலம்பொலிய தினம் கேட்டு மகிழ்வாராம். ஒரு சோழ மன்னன், அவர் வந்து அன்னைக்கு முழுவதும் காத்திருக்காராம், அவருக்கு அந்த ஒலி கேட்கவே இல்லையாம். ரொம்ப வருத்தத்தோட துயில் கொள்ள போறான். அப்போ அந்த கனவுல சுவாமி வந்து கூத்த பெருமான் வந்து, நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் இன்னைக்கு சேந்தன் கொடுத்த களி அமுதை உண்ண அவன் வீட்டுக்கு போயிட்டேன், அதனால நான் வந்து உன்னை வந்து உனக்கு வந்து நான் வந்து இந்த சிலம்பொலிய நான் தரவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவர் நினைச்ச எல்லாமே செய்ய முடியும், சங்கல்பம் மாத்திரையில இருந்த இடத்துல செய்யக்கூடியவர். ஆனா அவர் எதற்காக சொல்கிறார்னா, சேந்தனாரோட அருமை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிறார். அப்ப அந்த அரசனுக்கு வந்து அது யார் அந்த சேந்தனார், எப்படி அவருக்காக சுவாமி வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தலைப்படும், அந்த விஷயம் வெளியே வரும். அதற்காக அவர் சொல்றாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு வர்றதுக்கு காலம் தாழ்த்திட்டேன் அப்படின்னு கனவுல வந்து அவருக்கு சொல்றாரு. விழிப்புட்ட உடனே அந்த வேந்தன் வந்து சேந்தனாரை காண விரும்பி காலையிலேயே போய் தில்லை சிற்றம்பலத்துல வணங்க போறோம். அப்ப அந்த களியெல்லாம் சிந்தி கிடக்குது. உடனே அங்க இருக்க தில்லைவாழ் அந்தனர்களுக்குலாம் தனக்கு கனவுல வந்து சுவாமி சொன்ன விஷயத்த சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே சேந்தனாருங்கிறது யாரு, அந்த அடியவரை நம்ம வணங்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிதும் விருப்பிட்டு அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திருவாதிரை திருவிழா, அதுக்காக நல்ல மழை பெஞ்சிருக்கு, தேர் வரும் இல்லையா திருவிழாவில் ஒரு நாள், அந்த தேரானது அப்படி வராம சேற்றுல அழுந்து இப்படி ஓடாம நிக்கி, சேந்தா தேர் நடக்கணும்னா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அசரீரியாக இறைவன் வந்து அறிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பல்லாண்டு வந்து பாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி பாடின உடனே அந்த தேரானது படம் பிடிக்காமலே நிலையத்துக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாரும் இதை பார்த்த உடனே சேந்தனாருடைய பேரன்போட திறத்தை நினைச்சு நெஞ்சு உருகிறாங்க. சரி, இவரு திருவிசைப்பா ஆசிரியராகவும் இருக்கிறார், எதாவும் இருக்கிறாரு, திருப்பல்லாண்டு ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுவாமி வந்து சிலம்பொலி காட்டினார், அது போல இதுவும் ஒரு சோழ மன்னன் அவருக்கும் இது மாதிரி சுவாமி காட்டியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். புந்தன் பொழில் சூழ் பொலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன் தனக்கன்றி ஆட்செய்வதென்னே, விரி துணி மேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறைச்சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்தம் ஆகியது. இதுதான் அந்த திருப்பன்னியர் விருத்த பாடல். சரி, அது போல திருக்களிற்றுப்படியார்ல இந்த வரலாறு பேசப்பட்ட சித்தாந்த நூலாகிய திருக்களிற்றுப்படியார்ல, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுதம் ஆயிற்றே, மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல் என்று இந்த பாடல் அதுல வருது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அடுத்து நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாடல் அப்பத பார்த்தோம், வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படின்னு அதுல எல்லாமே ஒரு நாலு வரி பாடல், அதுல அவர் அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம சிறப்பாக இதுல பாக்குறோம். ஏன்னா அது அது அந்த பாடல் வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த நமது மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு சமய திருப்பாவரி புலியூருக்கு வருகை தந்தார். அப்ப சில சான்றோர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளிய கோயில் மண்டபத்துல வச்சிருக்காங்க. கரையேற விட்ட முதல்வா உன்னையன்றியும் ஓர் கதி உண்டாமோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இது ஈற்றடி. இதுக்கு முந்திய அடிகளை பாடி பாட்டலை யார் முழுமை செய்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பொற்கிளின்னு சொல்லியிருப்பாங்க. பலரும் முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை பாடுறாங்க. பாடி வரையே தவிட்டமுதம் சேந்தனிட உண்டனை வல்லினம் என்றாலும் உரையேற விட்டு முதலாகுமோ என சித்தென்று உரைக்கில் எண்ணாம் நிறையேற அவிட்டம் முதல் நாள் அவனா கொண்டு நறும் புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல சிவஞான சுவாமியோட சொல்லவும் அவங்க பொற்காசுகளை கொடுத்தாங்க. அப்படியே சுவாமிக்கும் அடியார்களுக்கும் பயன்படுமாறு அதை அவர் உதவினார் என்பது சிவஞான சுவாமிகள் வரலாற்றிலே நாம கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அந்த விஷயம் அந்த அதெல்லாம் இவருடைய பெருமைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கடவுர்க்கு அண்மையில திருவிடைக்கழி அப்படிங்கிற தலத்துக்கு போய் அந்த தலத்துல முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த கந்தவேளை வழிபட்டு கொண்டு அங்கேயே ஒரு திருமடம் அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த திருமடத்துக்கு அந்த காலத்து மன்னன் நிலம் அளித்து உதவி இருக்கிறான். அந்த நிலப்பகுதி உள்ள இடத்துக்கு சேந்தன் மங்கலம் அப்படின்னு பேரு. இது வந்து திருவிடைக்கழி புராணத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த ஊர் வந்து திருவிடைக்கழிக்கு அருகில இப்பவும் இதே பெயரோட இந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டு, இந்த இந்த ஊரில் சேந்தனார் வழிபட்ட ஒரு திருக்கோயில் இருந்துதான் அது அண்மை காலத்தில் அழிந்து விட்டது. அங்க கிடைச்ச சிவலிங்க திருவுருவத்தை மட்டும் அந்த ஊருக்கு அருகில் இருந்த திருவிசலூரில் ஒரு சின்ன கோயில் எடுத்து அதுல அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேந்தன் மங்கலம் என்பது இன்று முகமதியர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவர் வந்து நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம், இவங்க எல்லாம் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். சரி, அதன் பின்பாக இவர் ஒரு தைப்பூச நன்னாள்ல சிவபெருமானுடைய திருவடி நீழலை அடைந்தார் என்று திருவிடைக்கழி புராணம் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சேந்தன் என்ற பெயர் வந்து முருகப்பெருமானுக்குரிய பெயர். கந்தர் அலங்காரத்துல சேந்தனை கந்தனை அப்படின்னு வரும். அதனால சேந்தன் அப்படிங்கிறது யாரும் இவரே சேந்தன் தாதையினும் பாடியிருக்காரு, முருகப்பெருமானுடைய தந்தை என்று சிவபெருமானை நமக்கு அழகாக காட்டும் போது அந்த சொற்றொடரை கையாண்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அந்த வகையில இவருடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்து கொண்டு, இன்னும் நிறைய சேந்தனர்லாம் இருக்கிறாங்க, இவரா அவரான்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வருது. நமக்கு அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வேண்டாம். இந்த நாங்கூர் சேந்தன் பாடப்பட்டிருக்கிறதுனால நம்ம அவரையே மனதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக அவரு மிக அழகாக நமக்கு பதிகம் பாடியதை இப்போது நாம் சிந்திக்கலாம். அவர் நமக்கு 4 பதிகங்கள் 9ஆம் திருமுறையிலே தந்திருக்கின்றார். அதிலே திருவிசைப்பா 3 அதன் பின்பாக திருப்பல்லாண்டு 1 நமக்கு தந்திருக்கின்றார். அதிலே திருவேழி மிழலை அந்த தலத்தை கேள்விப்பட்டவுடனே நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த தலம் அது வந்து. அந்த தலம் வந்து அந்த தலத்துலதான் யாரு திருமால் வந்து தினந்தோறும் 1000 பூக்களால் இறைவனை அர்ச்சித்து அதுல ஒரு நாள் ஒரு பூ குறையவும் தன்னோட கண்ணையே எடுத்து அர்ச்சனை செய்தார், செய்து அந்த சக்கரத்தை பெற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அது நடந்த இடம் வந்து அந்த இடம்தான். சுவாமிக்கு பேரு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேரு, வீழி அழகர்னு அந்த தலத்தோட பேரை வச்சிருக்கு, அம்பாள் வந்து சுந்தர குஜாம்பிகைன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கு வந்து விண்ணிலை விமானம்னு பேரு. இத வந்து திருமால் வந்து விண்ணுலகத்துல இருந்து கொண்டு வந்து வைத்த இறக்கியது, அதனால அதுக்கு அந்த பேரு. தல தல விருட்சம் வந்து வீழி கொடி, தீர்த்தம் வந்து விஷ்ணு தீர்த்தம் அவர் வழிபட்டதுனால அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் பாடல்ல ஏக நாயகனை என்று சொல்லுகிறார். தலைவன் இவர் ஒருத்தர் தான், இவருக்கு மேலாக வேற யாரையுமே நம்ம தலைவனாக நினைக்கவே வேண்டாம் என்பதால் ஏக நாயகன் என்று மிக அழகாக அவரை நமக்கு அவர் காட்டியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தலத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு சொல்ல மறந்துட்டேன். சுவாமி வந்து திருமண கோலத்தோடு எப்போது இங்க மணவாள பெருமானாக எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருநாமம் மாப்பிள்ள சுவாமினே இருக்குது. அதனால அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் இப்போ இந்த பாடலோட கருத்தை இப்ப நம்ம சிந்திக்கலாம். ஒப்பற்ற ஒரே தலைவன் ஏகநாயகன் இவர்தான். இவர்தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன். இவருக்கு ஈடா வேற யாரும் கிடையாது. அதாவது ஒப்பற்ற மேலான தலைவன். திருவருட் பயன்ல நமது உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பாரு, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. இவருக்கு மேலா யாருமே கிடையாது. நிகரில் இறை, அவருக்கு நிகராவும் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதே கருத்தை தான் நமக்கு மிக அழகாக இவர் இங்க நமக்கு ஏக நாயகனை என்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகநாயகனை இமையவர்க்கு அரசையை என் உயிர்க்கு அமுதினை அப்படின்னு சொல்றாரு. உடலுக்கு இருக்க அமுதம் வேற, அது நம்ம நிறைய இந்த விளையாட்டுல எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனா உயிருக்கு அமுதம் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால சிவபெருமான எப்படி விளிக்கிறார், என் உயிர்க்கு அமுதினை, அது சொல்லியாச்சு. அடுத்து எதிரில் போக நாயகனை, மீண்டும் எதிரில்னா அவருக்கு எதிரான என்ன சமமா யாரையுமே சொல்ல முடியாது. அவருக்கு சமானமான கடவுள் வேற யாருமே கிடையாது. ஒரு பாடல் கூட சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, நம்ம எல்லாரும் பழைய ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அந்த கருத்தை கூட நீங்க இப்ப இங்க ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். போக நாயகன் அவர் சொன்னதுனால ஆன்மாக்களுக்கு புவன போகங்கள், அதாவது உலக போகத்தையும் ஊட்டுதார், இம்மை போகத்தை. அதே சமயம் இணையில்லாத சிவானந்தமாகிய அந்த சிவபோகத்தையும் ஊட்டுகின்றார். அப்ப உலக போகம் சிவபோகம் இரண்டையும் ஊட்டக்கூடியவர் யாரு, போக நாயகனாகிய சிவபெருமான் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சாதாரணமா நம்ம அமுதம் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இந்த அழியக்கூடிய உடலுக்கு. ஆனா இவர் எப்படிப்பட்ட அமுதம்னு பார்த்தோம், அழியாத உயிருக்கு அமுதம். அவர் இந்த ஆன்மாக்களுக்கு உலக போகத்தையும் சிவபோகத்தையும் தருகின்றார் என்று சொல்லி, புயல் வணர்க்கு அருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேக நாயகனை என்று அடுத்து சொல்லுகின்றார். அதாவது அந்த மேக நாயகன் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், சுவாமிக்கு வந்து திருமீயச்சூர் என்ற தலத்துல கூட மேகநாதர் என்று கூட ஒரு திருப்பெயர் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திருமால் இருக்கார் இல்லையா, அவரை வந்து மேக வடிவுல வந்து இறைவனுக்கு வாகனமாக இருந்தார். ஒரு கற்பத்துல வந்து திருமால் சிவபெருமானே மேகம் வடிவம் கொண்டு தாங்கியமையால் அந்த கற்பத்துக்கே மேக வாகன கற்பம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, அதனால அதை பற்றி இதுல அழகாக சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, யோக நாயகனே, அந்த விண்ணிழி செழுங்கோயில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்திச்சாச்சு. யோக நாயகனை மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் யானே அப்படின்னு சொல்றாரு. யோக நாயகன், யோகம்னு சொன்னவுடனே நமக்கு தெரியும், சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகம் பற்றிய செய்திகளை எல்லாம் உபதேசித்த, சிவ யோகங்களுக்கெல்லாம் தலைவராகிய தட்சிணாமூர்த்தி பெருமான், அப்படி சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமான தவிர வேற ஒரு பரம்பொருள் உண்டுன்னு கூட நான் அறியவும் இல்லை, அப்படிலாம் இருக்கான்னு நான் பார்க்க விரும்பவும் இல்லை என்று மிக அழகாக ஆணித்தரமாக ஒரு விஷயத்த, சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு பதி பரமேங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இதுல எடுத்து காட்டியிருக்காருன்னு பாக்குறோம். இதற்கு அடுத்த பாடல்ல கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்படின்னு சொல்றாரு. எதை கற்றவர்கள், நல்ல அறிவை தரக்கூடிய பதிஞான நூல்களை படிக்கணும். பாசஞானத்தாலையும் பசுஞானத்திலையும் இறைவனை அறிய முடியாது. நேத்தே பசுநூல் கற்கும்னு பார்த்துட்டோம், அந்த மாதிரி நூல்களை எல்லாம் கற்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால யாரு, ஏன்னா கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் இல்லையா, அவரை தொழுது அவர் திருவடி அடையணும், அதுதான் கற்றதனால் ஆய பயன். அப்ப எந்த நூல்களை கற்கணும், நல்ல சிவஞானம் தரக்கூடிய பதிஞான நூல்களை நாம் கற்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றார், கற்பக கனி அந்த கனி, அந்த ஒரு கற்பக மரம்ங்கிறது ஒரு தெய்வீக மரம், அதுல பழுத்த கனி போன்றவர் சிவபெருமான். கரையிலா கருணைமா கடலின்னு சொல்லியாச்சு. நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய கடலுக்கு கரை இருக்கு நமக்கு தெரியும், ஆனா இவரை மா கடல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பெருங்கடல், அதுலயும் கரை இல்லாத கடல், சரியா? அதனால கரையே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கடலாக, அதுவும் கருணை கடலாக எம்பெருமான் இருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். அடுத்து, மற்றவர் அறியா மாணிக்க மலையை அப்படின்னு சொல்லி. மற்றவர்னா யாருன்னா, இந்த நல்லறிவு தரக்கூடிய, சிவஞானத்தை தரக்கூடிய பதிஞான நூல்களை யாரெல்லாம் கற்கவில்லையோ அந்த அஞ்ஞானிகள். இப்ப என்ன வாசிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. உலகியல் பூர்வமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு நாள் இதழ் அல்லது வார இதழ், மாத இதழ், ஆண்டு இதழ், இந்த மாதிரி இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அதுல இருந்து நம்ம முக்திக்கு ஒண்ணு வழி நமக்கு கிடைக்காது. அதனால அழகா என்ன சொல்றாரு, மற்றவர்னு அவங்களத்தான் சொல்றார். மற்றவர் அறியா மாணிக்க மலை, அவரு அவங்க முன்னால பெரிய மாணிக்க, மாணிக்க எப்படி ஒளி வீசும்னு பாருங்க, அப்படி ஒரு ஒரு கல்லே அவ்வளவு அழகா இருக்கும், மலை மாதிரி அவர் மாணிக்க மலையா இருக்கிறாராம். ஆனா இவங்களால அறிய முடியல, ஏன்னா இவங்க வந்து பதிஞான நூல்களை பயிலவில்லை. அடுத்து என்ன சொல்றாரு, மதிப்பவர் மனமணி விளக்கை. சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள், அவர்தான் பரம்பொருள், அவர்தான் பதி, மற்றவர்கள் எல்லாம் பசுக்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு இவரையே பதியாக மதித்து வழிபடுபவர்கள் தான் மதிப்பவர். அப்படிப்பட்டவங்க மனசுல அவர் அழகா ஒரு மாணிக்கத்தால் ஆன ஒரு ஒரு விளக்கு மாதிரி இருக்காரு, அழகா ஒரு மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்கா உள்ள இருக்கார், மனமணி விளக்கை. அப்புறம் உங்களுக்கு தெரியும், செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவியலி மிடலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு, அவரை பார்க்கணும், பார்த்து பார்த்து என்னாச்சு தெரியுமா, என் உள்ளமும் குளிர்ந்தது, என் கண்ணும் குளிர்ந்தது. சில விஷயங்கள் சொல்லுவோம், என் வயிறு எரியுது, என் நெஞ்செல்லாம் கபகபன் வந்து, என் கண்ணே கூசிச்சுலாம் சொல்லுவோம். ஆனா சிவபெருமான பார்க்க பார்க்க கண் குளிருது, உள்ளம் குளிருது. அப்ப நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா சிவபெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அவரை பார்க்க பார்க்க நம்முடைய கண்ணும் மனமும் அப்படியே குளிரும் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. இதுல இவர் வந்து கற்றவர் உண்ணும் கனியே போற்றி என்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடலையும் நம்ம மேற்கோளாக இதுல எடுத்துக்கலாம். ஏன்னா ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். சரி, அப்போ நம்முடைய மனம் இன்பம் அடைய வேண்டும் என்றால் பலமுறை இறைவனை தரிசனம் செய்தால் மனமும் கண்களும் இன்பம் அடையும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவரை ஏன் கற்பக கனி என்று சொன்னார் என்றால், எல்லாருக்கும் அடியாருக்கு வேண்டியது புறம் கொடுத்துருதார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அப்புறம் சுவாமி சொல்றார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்புறம் சுவாமி மற்றவர்களுக்கு சொல்லும் போது ஆசை தீர கொடுப்பார். பின்னை என்ன, பின்னால பார்த்து கூட மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனா சுவாமி சொல்ல மாட்டார். ஆக அப்படி தரக்கூடிய ஒருத்தர், ஆனா அஞ்ஞானிகளுக்கு மட்டும் அவர் வந்து அவங்களால அறிய முடியாதவர் என்று மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அடுத்த பாடல், மண்டலத்து ஒளியை விளக்கி யான் நுகர்ந்த மருந்தை, என் மாறிலா மணியை பண்டலர் அயன்மார் கரிதுமாய், அடியார்க்கு எளியதோர் பவழமால் வரையை, விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவியலி மிளலை ஊராளும், கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை குறுக வல்வினை குறுகாவே அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து குரு வழிபாடு மிகுதியாக இருக்கிறது, தொலைக்காட்சியிலையும் நம்ம பாக்குறோம், செல்போன்லயும் நிறைய வருது. ஆனா யார் குருக்களுக்கெல்லாம் மணி போன்றவர் என்றால் சிவபெருமான் தான். அந்த குருமணியை நாம் குறுகினோம் என்றால் வினை நம்மை குறுகாது என்று மிக அழகாக, குறுகுதல்னா அணுகுதல், அப்படி அவரை நம்ம அணுகிட்டோம்னா நம்மளை வந்து வினைகள்லாம் அணுகாது தாக்காது என்று மிக அழகாக அந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப இதுல என்ன சொல்றாரு, இறைவனை பற்றி சொல்லும் போது யான் நுகர்ந்த மருந்தை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, எனக்கு மருந்தாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மருந்து அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிடுறோம், உலகத்துல நம்ம பாக்குறோம் நமக்கு மருந்து நிறைய இருக்கு, அந்த மருந்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் மருந்துல என்னெல்லாம் இருக்கு, போலி மருந்து இருக்கு, அப்புறம் அதான் டூப்ளிகேட்னு சொல்லுவோம், அப்புறம் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் உள்ள மருந்து இருக்கு, அப்புறம் எக்ஸ்பெரியான மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகிறது, காலாவதியான மருந்துகள், அப்புறம் அலர்ஜி தரக்கூடிய மருந்துகள், ஒவ்வாமை, இப்படி எல்லாம் பல மருந்துகள் இருக்கு. ஆனா இறைவனை அப்படி நாம் நினைத்து விடக் கூடாது. அவர் அருமருந்து, பெருமருந்து, ஒரு மருந்து, ஒப்பற்ற மருந்து. அப்புறம் சுவாமி ஆலவாய்க்கு பாடின பாடல்ல நாலு வரியிலையும் மருந்துன்னு வர மாதிரி அழகா நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். ஆக நமக்கு நீங்கவே கஷ்டமான அந்த பிறவி பிணி, அந்த பிறவி நோய் நீங்கணும்னா இறைவன்கிற மருந்தை நாம் உண்ண வேண்டும். உலகத்திலேயே இந்த உடல் நோய்க்கே ஒரு மருந்து சாப்பிட்டா பத்தியம் வேணும். இப்போ தற்சமையே இருக்கக்கூடிய இந்த கொரோனா இந்த தொற்றுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், இடைவெளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் ஞானிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அஞ்செழுத்த வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கவசம் மாதிரி, விபூதி அணிஞ்சுக்கோங்க, அப்புறம் உருத்திராக்கத்தை அணிஞ்சுக்கோங்க. இந்த சிவ சின்னங்கள் எல்லாம் நமக்கு இந்த இப்ப அந்த நோய்க்கு சொல்றாங்க இல்ல, இப்பவும் நீங்க சுவாமியை நினைச்சு விபூதிய நெத்தியில நிறைய பூசுங்க, அது வந்து நமக்கு நல்ல நோய் நீக்கும், நோய் வராது, வந்தாலும் நம்மளை ரொம்ப பாதிக்காம போயிடும். சரி, அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல மிக அழகாக அவர் என்ன சொல்றாரு, இறைவன் மருந்தாக இருக்கின்றார், உலகத்துல உள்ள மருந்துக்கே பத்தியம் இருக்கும் போது இறைவனாகிய மருந்தை நாம உண்ணணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா பத்தியம் வேணும். அந்த பத்தியம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, உலக மாயையை நீக்குதல். மாயையிலே மயங்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு பத்தியம் அப்படிங்கறத மிக அழகாக சொல்லி அந்த பிறவி நோயை நமக்கு அவரு நீக்கிறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம், நிலவேம்பு கஷாயம், அப்புறம் கபசுர குடிநீர், அப்புறம் ஆதி காலத்துல நம்ம போடுவோம் குடிநீர்னு சொல்லுவோம், அதாவது விஷ குடிநீர்னு சொல்லுவோம், அப்புறம் சுக்கு வெந்நீர்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மருந்துகளை எல்லாம் இடித்து அதெல்லாம் கொதிக்க வச்சு தூதுவளை துளசியோட நம்ம குடிப்போம். இதெல்லாம் நம்ம உடம்புக்காக குடிக்கிறோமே, ஏன் இன்னைக்கு இருதய நோயினா கூட என்ன செய்யறாங்க, ஒரு மாத்திரையை கொடுத்து நாக்குக்கு அடியில வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க, அது கரைஞ்ச உடனே அது வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நாக்குல வச்ச உடனே கரைஞ்சு அந்த வேலை செய்யற மாத்திரை மாதிரி வாயில வச்ச அளவுலயே இந்த ஐந்தெழுத்து வந்து நமக்கு நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மிக அழகாக இறைவன் நமக்கு மருந்து, சிவ சின்னங்கள் நமக்கு மருந்து, அதற்கு நாம் இத்தகைய பத்தியங்களோடு இப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.